சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 3, 2022. தலைப்பு: உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. கலாத்தியர். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கலாத்தியர், கொரிந்தியர், பேதுரு. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக்கத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறாரென்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக்கும்படிக்கு பைத்தியக்காரனாகக் கடவன். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊத்தினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆதியாகமம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ரோமர். இப்போது நான் உங்களை அறியாதவர்களாக இருக்க மாட்டேன் சகோதரர்களே. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாய்க் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். யோவான். ஆகையால் ஆதிமுதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதிமுதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. மார்க்கு. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய்க் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருக்கி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். லூக்கா. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைதள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடிருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய்க் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படப் போகிறார் என்றார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. ரோமர். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தெசலோனிக்கேயர். தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரமாக நடங்கள். ஆகையால் நீங்கள் தேவவசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவவசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவவசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது. விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள். மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். ஸ்பிரிட் போலல்லாமல் இருப்பது விஷயம் மற்றும் உண்மையானது தெய்வீகமானது அல்ல. இது ஒரு மனித கருத்து. மெட்டர் என்பது அறிக்கையின் பிழை. முன்னுரையில் உள்ள இந்த பிழை அது நுழையும் ஒவ்வொரு அறிக்கையிலும் முடிவில் பிழைகளுக்கு வழிவகுக்கிறது. விஷயத்தை பற்றி நாம் சொல்லவோ அல்லது நம்பவோ எதுவும் அழியாதது, ஏனென்றால் பொருள் தற்காலிகமானது. எனவே இது ஒரு மரண நிகழ்வு. ஒரு மனித கருத்து சில நேரங்களில் அழகானது, எப்போதும் பிழையானது. ஆதியாகமத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் கடவுள் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய இந்த பொருள் பார்வையின் அறிக்கை உள்ளது. இது முன்னர் பதிவு செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மைக்கு நேர் எதிரானது. பிழை அல்லது பொருளின் வரலாறு உண்மையாக இருந்தால் ஆவியின் சர்வ வல்லமையை ஒதுக்கி வைக்கும். ஆனால் அது உண்மைக்கு முரணான தவறான வரலாறு. மனிதனை பற்றிய கடவுளின் ஒளிரும் கண்டனங்கள் அவரது உருவத்தில் காணப்படாத போது ஆவியின் தோற்றம் காரணத்தை நம்ப வைத்து இந்த பொருள் சிருஷ்டியை பொய்யாக்க அறிவிப்பதில் வெளிப்பாட்டுடன் ஒத்து போகிறது. வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, மரணம், தவறு மற்றும் வெறுப்பை உண்டாக்குமா? படைப்பாளி தன் படைப்பை கண்டிப்பாரா? தெய்வீக சட்டத்தின் தவறாத கோட்பாடு மாறுகிறதா அல்லது மனம் திரும்புகிறதா? அப்படி இருக்க முடியாது. பொருளின் படைப்புகள் ஒரு மூடுபனி அல்லது தவறான கூற்றில் இருந்து அல்லது மர்மப்படுத்துதலில் இருந்து எழுகின்றன. உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் கடவுள் எழுப்பும் வானத்திலிருந்து அல்லது புரிதலிலிருந்து அல்ல. அன்புள்ள வாசகரே, எந்த மன படம் அல்லது வெளிப்புற சிந்தனை உங்களுக்கு உண்மையானதாக இருக்கும்? பொருள் அல்லது ஆன்மீகம் இரண்டும் உன்னிடம் இருக்க முடியாதது. நீங்கள் உங்கள் சொந்த இலட்சியத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த இலட்சியம் தற்காலிகமானது அல்லது நித்தியமானது. ஆவி அல்லது பொருள் உங்கள் மாதிரி. நீங்கள் இரண்டு மாதிரிகளை வைத்திருக்க முயற்சித்தால் நடைமுறையில் உங்களிடம் எதுவும் இல்லை. ஒரு கடிகாரத்தில் உள்ள ஊசல் போல நீங்கள் முன்னும் பின்னுமாக வீசப்படுவீர்கள். பொருளின் விலா எலும்புகளை தாக்கி உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையில் ஊசலாடுவீர்கள். அப்படியானால் துன்பப்பட்டு பாவம் செய்து இறக்கும் பொருள் ஆளுமை என்றால் என்ன? இது மனிதனல்ல, கடவுளின் உருவமும் உருவமும். ஆனால் மனிதனின் போலி தலைகீழ் சாயல் பாவம், நோய் மற்றும் மரணம் என்று அழைக்கப்படும் ஒப்பற்ற தன்மை. ஒரு மனிதன் கடவுளின் உண்மையான உருவம் என்ற கூற்றின் உண்மையற்ற தன்மை. ஆவி மற்றும் பொருள், மனம் மற்றும் உடல் ஆகியவற்றின் எதிர் இயல்புகளால் விளக்கப்படுகிறது. ஒன்று புத்திசாலித்தனம், மற்றொன்று அறிவாற்றல் அல்ல. அந்த விஷயம் கணிசமானது அல்லது உயிரும் உணர்வும் கொண்டது. இது மனிதர்களின் தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும். மேலும் அது ஒரு அனுமான மரண உணர்வில் மட்டுமே உள்ளது. எனவே நாம் ஆவி மற்றும் சத்தியத்தை அணுகும் போது நாம் பொருளின் உணர்வை இழக்கிறோம். பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை மனம் இல்லாத இடத்தில் புத்திசாலித்தனமும் உயிரும் இருக்கும் என்ற தவறான நம்பிக்கைகளே தவிர வேறில்லை. இந்த தவறான நம்பிக்கைகள் தான் எல்லா பாவங்களுக்கும் நோய்களுக்கும் காரணம். இதற்கு நேர்மாறான உண்மை, புத்திசாலித்தனமும் வாழ்க்கையும் ஆன்மீகம் ஒருபோதும் பொருள் அல்ல. பாவம் நோய் மற்றும் மரணத்தை அளிக்கிறது. இயேசு தீய ஆவிகளை அல்லது தவறான நம்பிக்கைகளை விரட்டினார். மனித பிள்ளைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசுகையில் இயேசு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் மனிதன் வீழ்ச்சியடையாத மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது. இயேசு அறிவியலில் ஒரு பரிபூரண மனிதனை பார்த்தார். பாவம் செய்யும் சாவுக்கேதுவான மனிதன் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் அவருக்கு தோன்றினார். இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார். மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது. ஆகவே கடவுளுடைய ராஜ்யம் சிதைவில்லாதது, உலகளாவியது. மனிதன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று இயேசு கற்பித்தார். இங்கிருந்து மொழிபெயர்க்கவும், மனிதன் ஆன்மாவிற்கு ஒரு பொருள் வாழ்விடமல்ல, அவரே ஆன்மீகம். ஆன்மா ஆன்மாவாக இருப்பதால் நிறைவற்ற அல்லது பொருளில் காணப்படவில்லை. பிழையை பற்றிய உண்மை என்னவென்றால், அந்த பிழை உண்மையல்ல, எனவே அது உண்மையற்றது. பாவத்தின் பிழை அல்லது உண்மையற்ற தன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க நீங்கள் முதலில் பாவத்தின் கூற்றை பார்க்க வேண்டும், பின்னர் அதை அழிக்க வேண்டும். அதே சமயம் நோயின் பிழை அல்லது உண்மையற்ற தன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க நீங்கள் மனதளவில் நோயை பார்க்காமல் இருக்க வேண்டும், பின்னர் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள், அது அழிக்கப்படும். விஞ்ஞானம் தீமையின் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்கிறது என்பதிலிருந்து ஒரு பாவி எந்த ஊக்கத்தையும் பெற முடியாது. ஏனென்றால் பாவி பாவத்தை நிஜமாக்குவார், உண்மையற்றதை உண்மையாக்குவார். இதனால் கோபத்தின் நாளுக்கு எதிராக கோபத்தை குவிப்பார். அவர் தனக்கெதிரான ஒரு சதித்திட்டத்தில் இணைக்கிறார். அவர் ஏமாற்றப்பட்ட மோசமான உண்மையின்மைக்கு தனது சொந்த விழிப்புணர்வுக்கு எதிராக பாவத்தை மனம் திரும்பி உண்மையற்றதை கைவிடுபவர்களால் மட்டுமே தீமையின் உண்மையற்ற தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தவறிழைக்கப்பட்ட நன்மைக்கும் தீமைக்கும் விஷயம் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நம்புவது தவறு. மூடு பணிகள் சிதறும் போது அல்லது அவை மெல்லியதாக உருகும் போது மட்டுமே கடவுளின் தெளிவான காட்சிகளை பிடிக்க முடியும். இது உண்மையான யோசனையை குறிக்கிறது. நன்மையின் மேலாதிக்கம் மற்றும் யதார்த்தம், தீமையின் ஒன்றுமில்லாத தன்மை மற்றும் உண்மையற்ற தன்மை. பிழை என்பது சத்தியத்தை போலவே உண்மையானது. தீமை என்பது நன்மைக்கு சமம் என்ற கொடிய நம்பிக்கைகளுக்கு எதிராக நல்லிணக்கத்தை போலவே முரண்பாடும் இயல்பானது. நோய் மற்றும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை கூட நரம்புகளுக்கு உத்வேகம் அளிக்கவில்லை. முயற்சி பிழையை விட இருப்பது என்ற சத்தியத்தின் மீது அதிக நம்பிக்கையும், விஷயத்தை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கையும், இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கையும், மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் வரும்போது எந்த பொருள் சார்ந்த அனுமானங்களும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழிக்கும். மனிதன் சடப்பொருளாக படைக்கப்பட்டான் என்ற எதிர் அனுமானத்திலிருந்து விலகி நமது பார்வையை படைப்பின் ஆன்மீக பதிவின் பக்கம் திருப்ப வேண்டும். அது புரிந்துணர்விலும் இதயத்திலும் வைரத்தின் முனையுடன் மற்றும் ஒரு தேவதையின் பேனாவில் பொறிக்கப்பட வேண்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.